2019 மார்ச் மாத தென்றல் இதழில் பாசு ரமணன் அவர்களின் முன்னோடி பகுதியில் எஸ் அம்புஜம்மாள், ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அந்த சிறுமிக்கு 15 வயது இருக்கும். அன்று அவளது வீட்டில் சிறப்பு விருந்து ஒன்று ஏற்பாடாகி இருந்தது. எல்லாரும் பறந்து பறந்து வேலை செய்வதை பார்த்து அவளுக்கு வியப்பாக இருந்தது. அதற்கு முன்பும் கூட அந்த வீட்டில் பல விருந்து நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. என்றாலும் கூட இந்த அளவுக்கு பரபரப்பு இல்லை, பதட்டம் இல்லை. நகரின் பெரிய மனிதர்கள், தந்தையின் நண்பர்களான ஐரோப்பியர்கள், படித்த பெரும் அறிஞர்கள் என பலரும் அங்கே கூடியிருந்தனர். மெல்ல அம்மாவிடம் விசாரித்த போது சற்று நேரத்தில் அங்கே காந்தி வரப்போகிறார் என்று தெரிந்தது. காந்தியை பற்றி அவள் தந்தை மூலம் கேள்விப்பட்டிருந்தாள். அவர் பாரிஸ்டர் என்றும் தென்னாப்பிரிக்காவில் மக்கள் விடுதலைக்காக பாடுபட்டவர் என்றும் அறிந்திருந்தாள். அவ்வளவுதான். காந்தியும் வந்து சேர்ந்தார். பெண்களுக்கு என இருந்த உள் அறையிலிருந்து காந்தியை எட்டி எட்டி பார்க்க முயன்றாள். அவள் முடியவில்லை. மென்மையான அவரது குரலும் சிரிப்பொலியும் மட்டும் அவளுக்கு கேட்டன. சற்று நேரத்தில் வெண்ணிற ஆடை உடுத்திய ஒரு பெண்மணி அந்த அறையை நோக்கி வந்தார். உலக அனுபவத்தால் கனிந்த தாயன்பு சொற்களையான முகம், ஏக்கம் தேங்கிய உள்ளன்பு ஒளிவீசிய கண்கள், அவரே கஸ்தூரிபா என்றும் காந்தியின் மனைவி என்றும் அம்மா மூலம் அறிந்ததும் அந்த சிறுமிக்கு மிகப்பெரிய வியப்பு உண்டானது. மீண்டும் அவரை நன்கு உற்று பார்த்தார். நீண்ட கை வைத்த வெள்ளை அங்கி ஒன்றை போட்டு கொண்டிருந்தார் கஸ்தூரிபா. கைகளில் ஜதை இரும்பு காப்பு, வேறு அலங்காரமோ ஆபரணமோ கிடையாது. ஏழை குடியானவருடைய நாகரீக மனைவி போலவே அவர் இருந்தார். சிறுமியை பார்த்து புன்னகைத்தார். அவள் தன் உடல் முழுவதும் சுமந்திருந்த அத்தனை வயிறு நகைகளையும் பார்த்து அவர் புன்னகை செய்தது போலவே சிறுமிக்கு தோன்றியது. உடன் அவற்றை கழற்றி எரிய வேண்டும் என்ற ஆத்திரமும் தோன்றியது. ஆனாலும் அது உடனடியாக மறைந்து பழைய பெருமிதம் கொடிகொண்டது. அந்த பெண்மணியையே அவர் தன் அம்மாவுடன் கனிவுடன் பேசுவதையே பார்த்து கொண்டிருந்தார். உண்மையில் அந்த எளிய தோற்றத்தின் உயர்வு அந்த சிறுமிக்கு அப்பொழுது விளங்கவில்லை. ஆனால் அந்த சந்திப்புதான் பிற்காலத்தில் அந்த சிறுமியின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்பட வித்திட்டது. இறுதி காலம் வரை எளிய கதர ஆடையையே உடுத்தும் வைராகியத்தை தந்தது அந்த சிறுமி எஸ் அம்புஜம்மாள். ஜனவரி 8, 1899 எஸ் சீனிவாச ஐயங்கார் ரங்கநாயகி அம்மாளுக்கு மகளாக பிறந்தார் அம்புஜம். தந்தை சீனிவாச ஐயங்கார் சென்னையின் புகழ்பெற்ற வழக்குரைஞர்களுள் ஒருவர். தாய் வழி தாத்தா பாஷ்யம் ஐயங்கார் உயர்நீதிமன்ற நீதிபதி. ஆங்கிலேயர் அல்லாத முதல் அட்வொகேட் ஜெனரலும் அவர்தான். செல்வ செழிப்புள்ள குடும்பம், மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்டார் அம்புஜம். இவருக்கு அடுத்து பிறந்த சகோதரன் பள்ளியில் சேர்க்கப்பட்டும் கூட அக்கால வழக்கப்படி இவருக்கு கல்வி மறுக்கப்பட்டது. தான் படிக்க வேண்டும் என்று பெற்றோரை தொடர்ந்து வலியுறுத்தவே பள்ளிக்கு அனுப்புவதற்கு பதிலாக இந்திய கிறிஸ்துவ சங்கத்தைச் சேர்ந்த ஒரு ஆசிரியையை கொண்டு வீட்டிலேயே கல்வி கற்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனாலும் கல்வியை விட மத போதனையே அதிகம் இருந்தது. ஐரோப்பியர்களின் நாகரிக பழக்க வழக்கங்களும் போதிக்கப்பட்டன. தனித்தனி ஆசிரியர்கள் மூலம் தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம், சமஸ்கிருதத்தில் தேர்ச்சி பெற்றார். நல்ல குரல் வளம் இருந்ததால் இசையும் பயின்றார். வீணை வாசிப்பதிலும் தேர்ச்சி பெற்றார். 1910 இவருக்கு 11 வயது நடக்கும் போது தேசிகாச்சாரியுடன் திருமணம் நிகழ்ந்தது. கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த கணவர் தேசிகாச்சாரி படிப்பை முடித்ததும் சீனிவாச ஐயங்காரிடமே பணியாற்ற ஆரம்பித்தார். சீனிவாச ஐயங்கார் காங்கிரஸ் அபிமானி, ராஜாஜி உள்ளிட்ட தலைவர்களிடம் நெருங்கி பழகியவர். அவரது திறமையையும் பல துறைகளில் அவருக்கு இருந்த தேர்ச்சியையும் கண்டு வியந்து பிரிட்டிஷ் அரசு அவருக்கு அட்வொகேட் ஜெனரல் பதவி அளித்தது. இந்நிலையில்தான் காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பியிருந்தார். அவருக்கு தனது இல்லத்தில் சிறந்த வரவேற்பு ஒன்றை அளித்தார் ஐயங்கார். காந்தியையும் கஸ்தூரிபாவையும் நேரில் சந்தித்த அம்புஜம்மாள் அவர்களது எளிமையை குறித்து வியந்தார். அவர்களது சேவைகளை கண்டு தானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உறுதிப்பட்டது. அக்கம்பக்கத்தில் உள்ள பெண்களுடன் இணைந்து உலக போரில் ஈடுபட்ட இந்திய இராணுவத்தினருக்கு மருந்துகள், துணிகள் சேகரித்து அனுப்பும் பணியில் ஈடுபட்டார். ஒரு குழந்தைக்கும் தாயானார். நாளடைவில் கணவருக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நல குறைவும் மனநல பிரச்சனையும் இவரை பெரிதும் பாதித்தன. தாயாரின் உடல்நலமும் குன்றியது. தாத்தாவும் மறைந்தார். தம்பிக்கும் காலில் பாதிப்பு ஏற்பட்டது. இல்லற வாழ்க்கையில் இவ்வாறு அடுக்கி வந்த பிரச்சனைகளை தந்தையின் ஒரு துணையுடன், திடமான மனதுடன் இவர் எதிர்கொண்டார். 2வது முறையாக மகாத்மா காந்தி சென்னை வந்தபோது சீனிவாச ஐயங்கார் வீட்டில்தான் தங்கினார். அப்போதுதான் இந்திய பெண்களில் படித்தவர்கள் வெகு சிலரே அவர்களும் குடும்ப கடமைகளில் மூழ்கிவிடுகிறார்கள். அந்த குறையை தீர்ப்பது உன்னை போன்ற படித்த பெண்களின் கடமை என்று மகாத்மா அறிவுறுத்தினார். அது அம்புஜம்மாளின் மனதில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. சமூக சேவை செய்யும் எண்ணம் தீவிரப்பட்டது. பொது சேவையில் ஈடுபட ஆரம்பித்தார். தெருவெங்கும் கதர் துணிகளை சுமந்து சென்று விற்பனை செய்தார். ருக்மணி லட்சுமிபதி, துர்காபாய் தேஷ்முக் போன்றோரின் நட்பு கிடைத்தது. எழுத்தாளரும் பத்திரிகை ஆசிரியருமான வைமு கோலி நாயகியின் நட்பு இவரது தேச சேவையையும் சிந்தனையும் மேலும் சுழர்விட காரணமானது. முழுக்க முழுக்க சேவைக்காகவே தன்னை அர்ப்பணித்தார். இவர்கள் ஒன்றிணைந்து காந்திஜியின் அறிவிப்பின்படி வெள்ளையர்களுக்கு எதிராக அஹிம்சா வழியில் பல போராட்டங்களில் ஈடுபட ஆரம்பித்தனர். தடை செய்யப்பட்டிருந்த பாரதியின் பாடல்களை பொதுவெளியில் உறக்க பாடியபடி ஊர்வலம் செல்வது, அந்நிய துணி எதிர்ப்பு, கள்ளுக்கடை மறியல் என பல போராட்டங்களில் இவர்கள் ஈடுபட்டனர். தன்னை போலவே ஆற்றலும் திறனும் சுயராஜ்ய வேட்கையும் கொண்ட மகளிரை போராட்டத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்று எண்ணினார் அம்புஜம்மாள். பெண்களின் திறனும் சிந்தனைகளும் ஏதாவது ஒரு விதத்தில் சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என நினைத்தார். அதற்கான முயற்சிகளை கை கொள்ள தொடங்கினார். 1929 திருவல்லிக்கேணியில் சுதேசி லீக் சங்கம் அமைத்தார். வீதி வீதியாக சென்று கதராடை விற்பனையை மேற்கொண்டார். பெண்களை திரட்டி கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார். பல தொடர் போராட்டங்களை நடத்தினார். உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் விடுவிக்கப்பட்டார். மீண்டும் போராட்டங்களை தொடர்ந்தார். தடியடி, கண்ணீர் புகை குண்டு என யாவற்றையும் தைரியமாக எதிர்கொண்டார். ஒரு சமயம் தோழிகளுடன் இணைந்து சென்னையில் அந்நிய துணி புறக்கணிப்பு போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். இவருடன் போராட்டம் செய்தவர்களை கைது செய்த காவல்துறை இவரை கைது செய்யவில்லை. காரணம் அட்வொகேட் ஜெனரலின் மகள் என்பதுதான். போராட்டத்தை மேலும் தீவிரமாக தொடர்ந்து நடத்த ஒரு வாய்ப்பாக கருதிய அம்புஜம்மாள் 10 நாட்கள் தொடர்ந்து சைனா பஜாரில் அந்நிய துணிகள் விற்கும் கடைகள் முன்பு போராட்டம் செய்தார். உடன் இவரது சித்தியான ஜானாமாலும் கலந்து கொண்டார். இதை தடுப்பதற்காக இவர்கள் மீது ரப்பர் குழாய் மூலம் சாக்கடை நீர் வீசி அடிக்கப்பட்டது. ஆனாலும் அச்சமில்லாமல் அருவறுப்பில்லாமல் தொடர்ந்து இவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். இறுதியில் இவர்கள் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஏற்கனவே தேச சேவை, சமூக சேவை ஆகியவற்றில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்த அம்புஜம்மாள் சிறைச்சாலையை கல்விச்சாலை ஆக்கினார். கல்வி அறிவில்லாத பெண்களுக்கு தமிழும், தமிழ் மட்டுமே அறிந்தவர்களுக்கு ஹிந்தி, ஆங்கிலம் போன்ற மொழிகளையும் சிறையில் சொல்லிக் கொடுத்தார். கூடவே பெண்கள் தங்கள் சுய காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தையல், பூவேலை போன்ற கைத்தொழில்களையும் கற்றுக் கொடுத்தார். சிறையிலிருந்து விடுதலை ஆனதும் தனது சமூக தேச சேவை பணிகளை தொடர்ந்தார். இக்காலகட்டத்தில் காந்தியின் அரசியல் நடவடிக்கைகளில் ஏற்பட்ட மன வேறுபாடு காரணமாக தந்தை சீனிவாச சாஸ்திரி காங்கிரசிலிருந்து விலகினார். அரசியல் பணிகளிலிருந்து ஒதுங்கி கொண்டார். மகளது போராட்ட முயற்சிகளுக்கு அவர் தடை சொல்லவில்லை என்றாலும் போராடி சிறைக்கு செல்வதால் சுதந்திரம் கிடைத்து விடாது, சரியான அரசியல் நடவடிக்கைகளினால் மட்டுமே சுயராஜ்யம் கிடைக்கும் என்று அறிவுறுத்தினார். ஆனாலும் தந்தையின் பேச்சை மீறி அம்புஜம்மாள் போராட்டங்களில் கலந்து கொண்டார். அது காந்தியின் கவனத்துக்கும் சென்றது. மறுமுறை சென்னைக்கு வந்த காந்தி நேரிலேயே அம்புஜம்மாள் வீட்டுக்கு வந்து, தந்தையின் பேச்சை மீறி அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம், உன்னால் இயன்ற சமூக சேவை செய்து வா, கதர் தொண்டு, ஹரிஜன சேவை இவைகளை விடாமல் செய்து வந்தால் போதும் என்று அறிவுறுத்தினார். ஆனாலும் காந்தியின் பேச்சையும் மீறி சுதந்திர போராட்டங்களில் தொடர்ந்து பங்கேற்றார் அம்புஜம்மாள். பின்னர் பம்பாயில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு சித்து ஜானம்மாளுடன் சென்று பங்கேற்றார். காந்திஜிக்கு பணிவிடைகள் செய்தார். எனது ஸ்வீகார புத்திரிகளில் நீயும் ஒருத்தி என்று காந்தியால் பாராட்டப்பட்டார். காந்திஜியின் வார்தா ஆசிரமத்துக்கு சென்று பணியாற்ற அம்புஜம்மாள் விரும்பினார். தந்தை சீனிவாச ஐயங்கார் காந்தியுடன் மாற்று கருத்து கொண்டிருந்தவராக இருந்தாலும் அதற்கு சம்மதித்தார். சுமார் 1 வருட காலம் ஆசிரமத்தில் தங்கி பயிற்சி பெற்றார் அம்புஜம்மாள். காலை பிரார்த்தனையின் போது துளசி ராமாயணத்தை இசையுடன் பாடுவது வழக்கமாக இருந்தது. அதை கண்டு மகிழ்ந்த காந்திஜி துளசி ராமாயண பாடல்களை தமிழில் மொழிபெயர்க்கும்படி அம்புஜம்மாளிடம் கேட்டுக்கொண்டார். வடமொழி அறிந்திருந்த அம்புஜம்மாள் அவ்வாறே துளசி ராமாயணத்தின் முதல் இரண்டு காண்டங்களை வசன நடையில் மொழிபெயர்த்தார். பயிற்சிக்கு பின்னர் தமிழகம் வந்தவர் தனது அரசியல் சமூக நடவடிக்கைகளை மேலும் தீவிரமாக தொடர்ந்தார். தேவதாசி ஒழிப்பு, இருதார மனத்தடை, பால்ய விவாக எதிர்ப்பு, விதவா விவாகம் போன்றவற்றில் கவனம் செலுத்தினார். தேச விடுதலை மட்டுமல்லாமல் பெண் கல்வி, பெண்களுக்கான தொழில் கல்வி, கள்ளுக்கடை ஒழிப்பு போன்ற நற்பணிகளில் ஈடுபட்டார். கணவரால் கைவிடப்பட்ட பல பெண்களை சந்தித்து அவர்களுக்கு கல்வியும் கைத்தொழிலும் அமைத்து கொடுத்து மறுவாழ்க்கை அளித்தார். ஒரு சமயம் காந்தி சென்னைக்கு வந்தபோது தனக்கு சொந்தமான 40,000 ரூபாய் பெருமான தங்க வைர நகைகளை காந்தியின் ஹரிஜன சேவா நலநிதிக்கு கொடுத்து விட்டார். அந்த அளவுக்கு வள்ளன்மை மிக்கவராக அம்புஜம்மாள் இருந்தார். சிறு வயதில் தான் சந்தித்த கஸ்தூரிபாவை போலவே எளிய கதர் ஆடைகளை உடுத்தியும் எந்தவித ஆடம்பர அலங்காரம் இல்லாமலும் வாழ்க்கை நடத்தினார். காந்திஜி இவருக்கு எழுதிய கடிதங்கள் முக்கியமானவை. அதுபோல கஸ்தூரிபாவும் இவர் மீது தன் மகளை போன்ற அன்பை வைத்திருந்தார். அவரும் இவருக்கு கடிதம் எழுதி இவரது பணிகளை வாழ்த்தியிருக்கிறார். காந்தி, கஸ்தூரிபா என இருவரது அன்பையும் மதிப்பையும் பெற்றிருந்த அம்புஜம்மாள் காந்தி அடிகளின் அபிமான மகள் என்று போற்றப்பட்டார். தமிழ்நாட்டின் சமூக நல வாரிய தலைவியாக பொறுப்பு வைத்த அம்புஜம்மாள் சமூக பணிகளை மேலும் முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக தந்தை சீனிவாசனின் பெயருடன் காந்தியின் பெயரையும் இணைத்து 1948 சீனிவாச காந்தி நிலையம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். ஆதரவற்ற பெண்களுக்கு தொழிற்பயிற்சி அளிக்கும் பணியை இன்றளவும் அந்த நிறுவனம் செய்து வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவராக 1957 1962 வரை பணியாற்றியிருக்கிறார். அகில இந்திய மாதர் சங்கத்துடன் விமென்ஸ் இந்தியா அசோசியேஷன் தன்னை இணைத்து கொண்ட இவர் அதன் தலைவராகவும் இருந்திருக்கிறார். அம்புஜம்மாள் சிறந்த எழுத்தாளரும் கூட. காந்தி குறித்து மகாத்மா காந்தி நினைவு மாலை என்ற நூலை எழுதியிருக்கிறார். பல முன்னணி இதழ்களில் நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். ஆன்மீக நாட்டமும் அதிகம் உண்டு. சித்த மார்க்கத்தில் விருப்பம் கொண்டிருந்தவர் தன் குருவாக கருதிய காரை சித்தர் பற்றிய நூல் ஒன்றை எழுதியிருக்கிறார். K.M. முன்ஷி எழுதிய நூலை வேத வித்தகர் வியாசர் என்ற தலைப்பில் மொழிபெயர்த்திருக்கிறார். சேவா சதன் என்ற நாவலை தமிழில் மொழிபெயர்த்து ஆனந்த வீழனில் தொடர்கதையாக வெளியிட்டார். இது பின்னர் திரைப்படமாகவும் வெளியானது. M.S. சுபலட்சுமி நாயகியாக நடித்திருந்தார். தன் வாழ்க்கை அனுபவங்களை தனது 70ஆம் வயதில் நான் கண்ட பாரதம் என்ற தலைப்பில் நூலாக வெளியிட்டிருக்கிறார். தினமணி வெளியிட்டு வந்த இலக்கிய நூல்களுக்கு ஆலோசனையாளராகவும் திகழ்ந்திருக்கிறார். ஹிந்தி பிரச்சார சபாவின் வளர்ச்சியிலும் முக்கிய பங்காற்றி இருக்கிறார். பலருக்கு ஹிந்தி போதித்திருக்கிறார். இவரது சேவையை பாராட்டி இந்திய அரசு இவருக்கு 1964 பத்மஸ்ரீ பட்டம் வழங்கி சிறப்பித்தது. இறுதி வரை தொடர்ந்து சமூக சேவைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த அம்புஜம்மாள் தனது 82ஆவது வயதில் காலமானார். இவரது வாழ்க்கை வரலாற்றை எழுத்தாளர் வசுமதி ராமசாமி ஆவணப்படுத்தியிருக்கிறார். தமிழக அரசும் சாலை ஒன்றிற்கு இவரது பெயரை சூட்டி சிறப்பு செய்துள்ளது. செல்வ செழிப்போடு வளர்ந்த போதிலும் எளிமையை கைவிடாது, தேச நலனும் பெண்கள் நலனும் தான் முக்கியம் என கொண்டு இறுதி வரை வாழ்ந்து மறைந்த அம்புஜம்மாள் தமிழர்கள் என்றும் தங்கள் நினைவில் நிறுத்த வேண்டிய முன்னோடி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.